ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد وَلَمْ يَكُنْ لَهُ كُفُوًا أَحَدٌ صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم عن ابي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم اذا سمعتم الاقامه فامشوا الى الصلاه وعليكم بالسكينه والوقار ولا تسرعوا فما ادركتم فصلوا وما فاتكم فاتموا விண்ணையும் மண்ணையும் மனித கோடிகளையும் படைத்து பரிபாலித்து பாதுகாக்கின்ற வல்லநாயனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரேதோ ஆலம் சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஈ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் சலாத்தும் சலாம் என்றென்று உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்து இறைவனின் இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எவைகளை எல்லாம் ஏவி இருக்கிறானோ அவைகளை ஏற்று எடுத்து நடந்து கொள்ளும்படியும், இன்னும் எவைகளை விட்டு விலக்கி இருக்கிறானோ அவைகளை விட்டு விலகி தவிந்து நடந்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தியனும் கட்டளை பிறப்பிக்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்கள் உலகத்திலே வாழ்கின்ற பொழுது எல்லா அடியார்களும் நல்லவர்களாக அவனுடைய கடமைக்கு கட்டுப்பட்டு ஏவல்களை எடுத்து விளக்கல்களை தவிந்து நடக்கக்கூடியவர்களாக ரிவா என்று சொல்லப்படக்கூடிய அவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். அதனால் தான் அல்லாஹு தஆலா சிறு சிறு அமல்களுக்கு பெரும் கூலிகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். மலை போன்ற மலை விட பெரிய கூலிகளை அல்லாஹு தஆலா சிறு அமல்களுக்கு அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அபு முத்தல் அஷ்ஷரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், அத்துஹூர் நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துஹூர் ஷத்ருல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானுடைய அரை பகுதி என்றார்கள். வல்ஹம்துலில்லாஹி தம்லாஉல் மீசான், அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த ஒரு மூச்சோடு வெளிவரக்கூடிய அந்த திக்ர், உலகத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய நாவினால் அல்லாஹு தஆலாவுடைய புகழை சொல்லுவானாக இருந்தால், அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தம்லாஉல் மீசான், கியாமத்துடைய நாளையிலே மஹ்ஷருடைய மைதானத்திலே கேள்வி கணக்குகள் கேட்கப்பட்டதன் பின்னால் அவனுடைய நன்மைகளை அல்லாஹு தஆலா அந்த மீசானிலே நிரப்பான். அந்த நேரத்திலே தாய் தந்தையர்கள், உடன் பிறந்தவர்கள், மனைவிமார்கள், தன்னுடைய பிள்ளைகள், இவர்களுடைய நிலைமைகளை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே யௌம யஃபிருல் மர்உ மின் நஃபீ, ஒரு நன்மையை யாரிடத்திலாவது கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, மற்றவர்கள் என்னிடத்தில் ஏதும் கேட்டால் கொடுக்க கூடாது என்பதற்காக தன்னுடைய அந்த மஷ்ஷருடைய மைதானத்தில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக மக்கள் ஓடி திரும்பி கொண்டிருப்பார்கள். அந்த நேரம் அதனை பற்றி அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா யௌம யஃபிருல் மர்உ மின் நஃபீ, தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனை கண்டால் விரண்டு ஓடுவான், தன்னை பெற்ற தாய் தந்தையர்கள் எவ்வளவு பாசத்தோடு வளர்த்திருப்பார்கள், அவர்களை கண்டால் நன்மையை கேட்டு விடுவார்களோ என்ற பயத்தில் விரண்டோடி கொண்டிருப்பார்கள். தன்னுடைய மனைவி அவ்வளவு காலம் வாழ்ந்தவளோடு அந்த மனைவியோடு வாழ்ந்திருக்கிறார். ஆனாலும் ஏதும் கேட்டு விடுவாளோ என்ற பயத்தில் தன்னுடைய அன்பு குழந்தைகள் அந்த குழந்தைகளை கண்டால் விரண்டோடுவார்கள். இப்படிப்பட்ட அந்த நாளையிலே மீசானுடைய தராசை கனமாக்கக்கூடிய, பாரமாக்கக்கூடிய, அதனை நிரப்பக்கூடிய ஒரு அமல் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை. வசுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் தம்லானியோ தம்லஹுமா பைனஸ் ஸமாஇ வல்அர்த். பாருங்கள், சிறியோர் திக்ர் அல்ஹம்துலில்லாஹ் சுபஹானல்லாஹ் என்ற வார்த்தை வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அளவு நன்மையை நிரப்பக்கூடியவைகள், மீசானுடைய தராசியை நிரப்பக்கூடியவைகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மூச்சோடு வெளியாகக்கூடிய அந்த திக்ருக்கு அல்லாஹு தஆலா எந்த அளவு பாரமான விசாலமான நன்மைகளை வைத்திருக்கிறான் என்று பாருங்கள். எதற்காக? தன்னுடைய அடியானை தனக்கு நெருக்கமானவனாக ஆக்கிக் கொள்வதற்காக, தன்னுடைய பாக்கியங்களை கொடுப்பதற்காக. அதே போன்று ஒரு மனிதன் இருக்கிறான், பல காலங்கள் பாவம் செய்து செய்து அவனுடைய வயதை வீணாக்கி விட்டான், பெரும் பாவங்களுக்கு சொந்தக்காரனாக மாறுகிறான். ஆனாலும் ஹதீஸுல் குதுசியிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், எபுன ஆதம், ஏ ஆதமுடைய மகனே, மனிதனே, லோ பலகத் துனூபுக அனானஸ்தமா, உன்னுடைய பாவங்கள், நீ பாவம் செய்து செய்து அது வானத்துடைய முகட்டை தள்ளக்கூடிய அளவுக்கு நீ பாவம் செய்திருக்கிறாய். உன்னுடைய பாவங்கள் மேகத்துடைய உயரத்தின் அளவுக்கு இருக்கிறது. இல்லை என்றால் நாங்கள் மேலே வானத்தை பார்க்கக்கூடிய நேரத்திலே மனிதனுடைய கண் பார்வை எந்த அளவு விசாலமான அளவுக்கு படுமோ அந்த அளவு நீ பாவம் செய்திருக்கிறாய். சும்மத்தம் கருத்தனி, இவ்வளவு காலம் இவ்வளவு பாவங்களை செய்துவிட்டு சும்மத்தம் கருத்தனி, நீ என்னிடத்தில் பா மன்னிப்பு தேடினால் அவ்வளவு காலம் 40, 50, 60 அதற்கு மேற்பட்ட எந்த பாவத்தை செய்துவிட்டு ஒரு நிமிடம் ஒரு கணப்பொழுது அவன் உட்கார்ந்து அல்லாஹுவிடத்திலே தௌபா செய்வதற்காக கையேந்தி கண்ணீர் வடித்து பச்சாதாபப்பட்டு அவனுடைய பாவங்களுக்கு அவன் பா மன்னிப்பு தேடக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், தும் மத்தஹஃபர்தனியே தஃபர்துலக், நீ அந்த அளவு எந்த அளவு பாவம் செய்தாலும் உன்னை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். பாருங்கள், சிறிய அமலுக்கு மலை போன்ற பெரிய நன்மைகளை கொடுக்கிறான். மலை போன்று செய்யக்கூடிய பெரும் பாவங்களை அல்லாஹு தஆலா ஓரு நிமிடங்களிலே மன்னித்து விடுகிறான். இவ்வளவு கருணையுள்ள ரப்பு எங்களை அவன் பக்கம் நெருங்குவதற்காக வேண்டித்தான் இப்படிப்பட்ட எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். எனவே நாங்கள் அல்லாஹை மிக நெருங்கக்கூடியவர்களாக, அவனுடைய ரிவா என்னும் திருத்தொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, மனிதனுடைய வாழ்க்கையில் மிகவும் கால நேரம் ஒதுக்கப்படக்கூடிய ஒரு பகுதிதான் அவனுடைய பிரயாணம். அவனுடைய பிரயாணத்துக்காக வேண்டி அவன் கால நேரங்களை ஒதுக்குகிறான், பணத்தை ஒதுக்குகிறான். அதே போன்று அவனுடைய வாகனத்துக்காக வேண்டி கால நேரத்தை ஒதுக்குகிறான், அதே போன்று பணத்தையும் ஒதுக்குகிறான். அவன் வியாபார தேவைக்காக பிரயாணம் செய்கிறான், நோய்க்காக வேண்டி பிரயாணம் செய்கிறான், குடும்பத்தினர்களை பார்ப்பதற்காக பிரயாணம் செய்கிறான், நண்பர்களை சந்திப்பதற்காக வேண்டி பிரயாணம் செய்கிறான், ஹஜ் உம்ராவுக்காக உல்லாச பயணம் என்ற விதத்திலும் இன்னும் பல தேவைகளுக்காக வேண்டியும் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பல பிரயாணங்களை அவன் செய்து கொண்டே இருக்கிறான். இந்த பிரயாணம் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இந்த பிரயாணம் அவனை கலைப்படைய செய்யக்கூடிய, அவனை இபாதத்தில் இருந்து சற்று தூரமாக்கக்கூடிய, அவன் கலைப்பாக கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அஸ்ஸஃபரு கிதாத்தும் மினல் அஸாப், பிரயாணம் என்பது வேதனையின் ஒரு பகுதி என்று சொன்னார்கள். ஐயம்னா அஹதகும் தஆமஹு வ ஷராபஹு வ நௌமஹு, அவனது சாப்பாட்டை அந்த பிரயாணம் தடுக்கிறது, அவனது வீட்டிலே வளமையாக குடிக்கக்கூடிய அந்த குடிப்பு தடுக்கப்படுகிறது, அவன் வளமையாக வீட்டிலே ராகத்தாக தூங்குகிறான் அது தடுக்கப்படுகிறது. எனவே தேவை முடிந்து விட்டால் அவசரமாக பிரயாணத்தில் இருந்து திரும்பிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த பிரயாணத்தை அல்லாஹுக்கு நெருக்கமான ஒரு பிரயாணமாக, அவனுடைய ரிலாவை பொருத்தத்தை பெற்ற ஒரு பிரயாணமாக, அதே போன்று துவா ஒப்புக் கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா இந்த பிரயாணத்திலே வைத்திருக்கிறான். துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய பல நேரங்கள் உண்டு. அவசரமாக துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம், உதாரணமாக தஹஜ்ஜுடைய நேரம், அதானுக்கும் இக்காமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் என்று அல்லாஹு தஆலா முக்கியமான சில நேரங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறான். அதே போன்று சில இடங்களையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். உதாரணமாக அரபாவுடைய மைதானத்திலே ஒருவன் துவா கேட்டால் அந்த துவா ஒப்புக்கொள்ளப்படுகிறது. இன்னும் துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய அவசரமாக துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய சில நபர்கள், தாய் தந்தையர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கேட்கக்கூடிய துவா ஒப்புக்கொள்ளப்படுகிறது. ஒருவன் தனக்கு கண்ணுக்கு தெரியாத ஒருவன் இருக்கிறான், இன்னொரு சகோதரனுடைய தேவைக்காக ஒருவன் துவா கேட்கிறான், அவனுடைய துவா ஒப்புக்கொள்ளப்படுகிறது. அதே போன்று அநியாயம் செய்யப்பட்ட ஒருவன் துவா கேட்டால் அவனுடைய துவா ஒப்புக்கொள்ளப்படுகிறது. ஆனாலும் கண்ணியமானவர்களே, பிரயாணத்திலே செல்லக்கூடிய ஒருவனுக்கு அல்லாஹு தஆலா முழு பிரயாணத்துக்குள்ளும் அவன் துவா செய்யக்கூடிய நேரத்திலே அவனுடைய துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு துவாவாக அல்லாஹு தஆலா அந்த பிரயாணத்தை ஆக்கி கொடுக்கிறான். அதனால் தான் அல்லாஹு தஆலா இந்த பிரயாணத்திலே செல்லக்கூடியவர்கள், பிரயாணம் செல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அதனை நல்ல முறையிலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன முறையிலே அந்த பிரயாணம் செல்லும்படி காட்டி தந்தார்களோ அந்த விதத்திலே பிரயாணம் செல்லக்கூடிய நேரத்திலே அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்ற ஒருவனாக, பல நன்மைகளுக்கு சொந்தக்காரனாக அந்த மனிதன் மாறிவிடுகிறான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். உண்மையிலேயே உலகத்திலே ஒருவன் வாழக்கூடிய நேரத்திலே அவனுக்கு பல பாக்கியங்களை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். மின் ஸஅதத் இப்னி ஆதம், ஆதமுக்குடைய மகனுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியங்களிலே மிக பிரதானமான ஒன்றுதான் அல் மர்அத்து ஸாலிஹா, ஒரு நல்ல மனைவி ஒருவனுக்கு அமைந்து விடுவது உலகத்திலே அல்லாஹு தஆலா அவன் பாக்கியசாலியாக இருப்பதற்கு ஒரு அடையாளமாக அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். வல் மஸ்கனு ஸாலிஹ், அவன் ராகத்தாக இருப்பதற்காக வேண்டி ஒரு வீடு அவனுக்கு கிடைக்க பெறுகிறது. பிரச்சனையற்ற வீடு, சற்று விசாலமான வீடு கிடைக்கப்படுவதாக இருந்தால் அது அவனுடைய பாக்கியம். வல் மர்கபு ஸாலிஹ், அவனுக்கு ஒரு நல்ல வாகனம் அமைந்து விடுகிறது. அவனுக்கு தொல்லை இல்லாத, கரைச்சல் இல்லாத ஒரு வாகனம் அமைந்து விடுகிறது என்றாலும் அது அவனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்று சொன்னார்கள். வமின் சகாவத் இப்னி ஆதம், ஆதமுடைய ஆதமுடைய மகனுடைய துருப்பாக்கியம் அவனுக்கு கிடைக்கப்படக்கூடிய அல் மர்அத்து ஸூ, கெட்ட மனைவி அவனுக்கு கிடைத்து விடுமாக இருந்தால் அது அவனுக்கு பாக்கியமாக ஆகாது. வல் மஸ்கனு ஸூ, ஒரு கெட்ட முறையில்லாத மிகவும் ஒடுக்கமான வாழுவதற்கு கஷ்டமான ஒரு வீடு கிடைத்து விடுவாக இருந்தால் அதுவும் அவனுக்கு அது பாக்கியமாக மாட்டாது. வல் மர்கபு ஸூ, ஒரு வாகனம் இருக்கிறது, எந்த நேரமும் எந்த ஒரு பிரயாணத்தையும் மேற்கொள்ள முடியாது, அவனை கஷ்டப்படுத்தக்கூடிய வாகனம், இது ஒரு துருப்பாக்கியமான நிலை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே அவர்களும் வாகனம் பாவித்திருக்கிறார்கள், நீண்ட பல பிரயாணங்களும் செய்திருக்கிறார்கள். நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்ய தயாராகின்ற பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே விஷயத்தை சொன்னார்கள். அவர்கள் 800 திருகங்கள் கொடுத்து 2 விலையுயர்ந்த ஒட்டகங்களை வாங்கி கொண்டார்கள். அதிலே நபி அவர்களுக்கு ஹஸ்வா என்று சொல்லப்படக்கூடிய ஒட்டகத்தை கொடுத்தார்கள். நபி அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் தூரம் அந்த ஹஸ்வா என்று சொல்லப்படுகின்ற ஒட்டகத்திலே தான் பிரயாணம் செய்கிறார்கள். அந்த அந்த ஒட்டகம் போய் 2 யதீம்களுக்கு சொந்தமான இடத்திலே மண்டியிட்டு படுத்துக் கொள்ளுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த ஒட்டகத்தை விடுங்கள், அது ஏவப்பட்டிருக்கிறது என்றார்கள். அந்த ஏவப்பட்ட ஒட்டகம் அந்த இடத்திலேதான், அந்த யதீம்களுக்கு சொந்தமான இடத்திலேதான் மஸ்ஜிது நபவி கட்டப்பட்டிருக்கிறது. அபு அய்யூபில் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வீட்டுக்கு முன்னால் அந்த ஒட்டகம் படுத்துக் கொள்கிறது. அந்த வீட்டை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருக்கக்கூடிய வீடாக மாற்றிக் கொள்கிறார். நீண்ட பல யுத்தங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்திலே சென்றார்கள். செல்லக்கூடிய நேரத்திலே நபி அவர்கள் ஒரு முறை 2 சஹாபாக்களை கண்டார்கள். அவர்கள் 2 பேர்களும் பிரயாணம் முடிந்து ஒட்டகத்துக்கு மேலிருந்து நீண்ட நேரமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். லா தத்தஹிது ஜுஹூர தவாபிக்கும் மனாவிர், நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய ஒட்டகங்களுடைய முதுகுகளை நீங்கள் மிம்பர் மேடைகளாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இடமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளாதீர்கள் என்றார்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கண்ணியமானவர்களே, நாங்கள் பாவிக்கக்கூடிய வாகனம் அது எந்த முறையிலே பராமரிக்கப்பட வேண்டுமோ அந்த முறையிலே பராமரிக்கப்பட வேண்டும். புல்வெளிகளை கண்டால் ஒட்டகங்களை மேயவிடச் சொல்லுவார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனுடைய கடமைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றுவார்கள். ஹஜ்ஜத்துல் வதாவிலே அந்த தக்வாவிலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய ஒரு உபதேசத்தை மக்களுக்கு செய்தார்கள். அதே போன்று நிறைய யுத்தங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். நபி அவர்களுக்கு மூன்று ஒட்டகங்கள் இருந்ததாக, ஒன்று அஸ்வா என்று சொல்லப்படக்கூடிய ஒட்டகம், இன்னொன்று அவ்வா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஒட்டகமும், இன்னும் வேறொரு ஒட்டகமும் இருந்ததாக ஹதீஸ்களிலே வரலாற்றிலே வந்திருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடிய நேரத்திலே பல நல்ல எங்களுக்கு தேவையான பல வழிமுறைகளை சொல்லி இருக்கிறார்கள். ஏன் அந்த தலையங்கத்தை இன்று தேர்ந்தெடுத்துக் கொண்டிருந்தால், ஒரு நாளைக்கு நாம் செய்யக்கூடிய பிரயாணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிரகாரம்படி செய்யப்படாதன் காரணத்தினால், முறையற்ற பிரயாணத்தினால், முறையற்ற வாகனத்தை முறையற்ற முறையிலே ஓட்டுவதன் மூலமாக இலங்கையிலே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 8 பேர்கள் இந்த வாகன விபத்தின் மூலமாக பிரயாணத்திலே வாகன விபத்தில் மரணித்து விடுகிறார்கள். 3 மணித்தியாலத்துக்கு ஒருவர் என்ற வீதத்தில் ஒவ்வொரு நாளும் இலங்கையிலே மரணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு மூன்று மணித்தியாலத்துக்கு ஒரு முறை 2 பேர்கள் படுகாயம் அடைகிறார்கள். படுகாயம் அடைவதென்றால் கண்ணியமானவர்களே, அந்த அவர்கள் படுக்கையிலிருந்து எழ முடியாது, வியாபாரம் செய்ய முடியாது, குடும்பத்தை கவனிக்க முடியாத அளவுக்கு காயப்படுத்தப்படுகிறார்கள். ஒரு நாளைக்கு 8 பேர்கள் என்றால் அவர்கள் மாதத்துக்கு 240 பேர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு 2880 பேர்கள் வாகன விபத்தின் மூலமாக பிரயாணத்திலே மரணித்து விடுகிறார்கள். ஒரு வருடத்துக்கு 5760 பேர்கள் படுகாயம் அடைந்து விடுகிறார்கள். அப்படியாக இருந்தால் இவைகள் ஏற்படுவதற்கு, விபத்துக்கள் ஏற்படுவதற்கு, வாகன விபத்துக்களுக்கு முக்கியமான சில காரணங்கள் உண்டு. நபி அவர்கள் சொல்லித்தந்த முறைப்படி எங்களுடைய பிரயாணமும் எங்களுடைய வாகனமும் அமைவதாக இருந்தால், அமைதியான முறையிலே நன்மைகளோடு அந்த பிரயாணத்தில் பாதுகாப்போடு திரும்ப முடியும். அதனால் தான் இதிலே முக்கியமான ஒரு பகுதி தான் தூக்கம். ஒருவர் பிரயாணம் செய்வதாக இருந்தால், பிரயாணம் செய்வதற்கு வாகனம் ஓட்டுவதற்கு முன்னால் அவருடைய உடம்பை அவர் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். வாகனத்தை தயார்படுத்துவது போன்று உடம்பை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹசரத் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூக்கம் வருமாக இருந்தால் அவர்கள் பிரயாணம் செய்ய மாட்டார்கள். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு யுத்தத்தில் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். யுத்தம் முடிந்தவுடன் அவர்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்கிறார்கள், எனக்கு தூக்கம் வருகிறது, சிறு தூக்கம் எனக்கு வருகிறது என்று உணர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கூட்டத்தை பார்த்து சொன்னார்கள், இங்கே நாங்கள் இருந்து ஓய்வெடுப்போம், அதன் பின்னால் எங்களுடைய பிரயாணத்தை நாங்கள் தொடருவோம் என்றார்கள். சொல்லிவிட்டு நபி அவர்கள் ஓய்வெடுக்க ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்திலே சொன்னார்கள், இந்த எங்களுடைய பிரயாண கோத்திரத்துக்கு நீங்கள் கூட்டத்துக்கு பாதுகாப்பு தர வேண்டியது, பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்றும், அதாவது சுபஹ் தொழுகைக்கு எழுப்ப வேண்டும் என்பது அதிலே உள்ளடக்கம். அவர்கள் நின்று தொழுகிறார்கள், அவர்களுக்கும் களைப்பு ஏற்பட்டு விடுகிறது, சாய்ந்த மாதிரி அவ்வாறே அவர்களும் தூங்கி விடுகிறார்கள். சூரியன் உதிக்கிறது, முதல் முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எழுந்து விடுகிறார்கள். எழுந்து மற்றவர்களை எழுப்பி அந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்துக்கு சென்று அங்கே சுபஹுடைய தொழுகையை, நேரம் போனாலும் ஜமாத்தாக பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய இகாமத்துக்கு பின்னால் நபி அவர்கள் தொழுகையை நடாத்துகிறார்கள். பாருங்கள், நபி அவர்கள் ஒரு யுத்தத்திலிருந்து வருகிறார்கள், தூக்கம் வருகிறது என்றவுடன் என்ன செய்தார்கள், கூட்டத்தை ஓய்வெடுக்க செய்து நபி அவர்களும் ஓய்வெடுத்துக் கொண்டார்கள். ஒரு மனிதனை விட பல மடங்கு சக்தி கொடுக்கப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்க மயக்கத்திலே யாரும் துஆ கேட்க கூடாது, நபி அவர்கள் தடுத்திருக்கிறார்கள், பிரயாணம் செய்யக்கூடாது. ஏனெனில் நாங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்திலே இன்று ஏற்படக்கூடிய வீதி விபத்துக்கள், வாகன விபத்துக்களிலே அரைவாசி பகுதி தூக்கத்தின் மூலமாக ஏற்படுகிறது. பாருங்கள், பாதைகளிலே போர்ட் போடப்பட்டிருக்கும், நாங்கள் அதனை சற்றும் கணக்கெடுக்காமல் தூங்கி தூங்கி வாசனம் ஒட்டக்கூடிய பழக்கம் எங்களிலே பலருக்கும் இருக்கிறது. இது தற்கொலைக்கு சமமான ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலா தக்துலு அன்ஃபுஸகும், நீங்கள் உங்களுடைய ஆத்மாக்களை கொலை செய்து கொள்ள வேண்டாம். இன்னல்லாஹ கானபிக்கும் ரஹீமா, நீங்கள் உங்களிலே உங்களுக்கு பொறுமதி இல்லாமல் இருக்கும், உங்களை நீங்கள் கொலை செய்து கொள்ள வேண்டாம். ஆனால் அல்லாஹ் உங்களோடு இரக்கமாக இருக்கிறான், அல்லாஹு தஆலா உங்களோடு மிக இரக்கமானவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எங்களுக்கு தூக்கம் வருகிறது என்று நாங்கள் அறிந்து கொண்டு ஓய்வெடுக்காது வாகனத்தை ஓட்டிச் சென்று அதன் மூலமாக அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும், அதன் மூலமாக மரணம் ஏற்படுவது வேணுமென்றே மரணத்தை தேடிக் கொள்வதை போல ஒன்று, அப்படி செய்வது தற்கொலைக்கு சில நேரங்களில் சமமான ஒன்றாக மாறிவிடுகிறது. அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். யாரும் தூக்கத்தோடு வாகனம், தயத்தோடு, களைப்போடு, கஷ்டத்தோடு தூக்கத்தை கட்டுப்படுத்தி கொண்டு வாகனம் ஓட்டக்கூடாது. அதே போன்று கண்ணியமானவர்களே, இபாதத்துக்களாக இருந்தாலும் நாங்கள் குர்ஆன் ஓதுகிறோம், எங்களுக்கு களைப்பு அதாவது மனதிலே சந்தோஷம் ஏற்படுகிறது, ஆனாலும் எங்களுக்கு தூக்கம் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. துவா கேட்கிறோம், தூக்க மயக்கத்திலே துவா கேட்க கூடாது. நபி அவர்கள் அதனை தடுத்திருக்கிறார்கள். நபியுடைய மஸ்ஜிது நபவியிலே ஜைனப் என்று சொல்லப்படக்கூடிய ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண் என்ன செய்கிறார், ஒரு கயிறை கட்டி இரவு நேரத்திலே தொழக்கூடிய நேரத்திலே தூக்கம் வரக்கூடிய நேரத்தில் அந்த கயிற்றிலே தன்னை சுத்தி கொண்டு தொழுவதற்காக வேண்டி, எதற்காக, அல்லாஹுவுக்காக வேண்டி இபாதத்தை செய்வதற்காக சொல்லுவதற்காக வேண்டி அப்படிப்பட்ட ஒரு கயிறை கட்டியிருந்தார்கள். நபியவர்கள் கேட்டார்கள், இங்கே ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கிறது, சஹாபாக்களிடத்திலே கேட்டார்கள் எதற்காக, சொன்னார்கள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு பெண்மணி இருக்கிறார், இரவு தூக்கத்தை கட்டுப்படுத்தி அமல் செய்வதற்காக இந்த கயிறை கட்டியிருக்கிறார்கள் என்றார்கள். சொன்னார்கள், உடம்பை வருத்திக் கொண்டு கச்சப்படுத்திக் கொண்டு அவ்வாறு இபாதத் செய்ய வேண்டிய எந்த ஒரு தேவையும் கிடையாது என்றார்கள். அவ்வாறு அல்லாஹ்வை தொழக்கூடிய தொழுகைக்கே உற்சாகமாக இருக்கக்கூடிய நேரத்திலே தொழ வேண்டும் என்றிருந்தால் சாதாரணமாக வாகனம் ஓட்டக்கூடியவர்கள் எவ்வாறு கண்ணியமானவர்களே தூக்கத்தோடு வாகனத்தை ஓட்டுவது தற்கொலைக்கு சமமான ஒரு செயலாகும். நபியவர்கள் இபாதாத்துக்களாக இருந்தாலும் அல்லாஹுடைய கடமையாக இருந்தாலும் உடல் உற்சாகமாக இருக்கக்கூடிய நேரத்திலே தான் செய்ய சொல்லி இருக்கிறார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்கள் ஒருமுறை என்ன செய்கிறார்கள் என்றால், ஹஜரத் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்களே அவர்களோடு தோழராக நபியவர்கள் நியமித்து விடுகிறார்கள். அவர்களுடைய அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பற்றட்ட ஒரு சஹாபி, ஏழ்மையை விரும்பக்கூடிய ஒரு சஹாபி, கிராமப்புறத்திலேதான் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அல்லாஹுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தார்கள். அவருடைய மனைவி உடைய ஆடைகள் எப்பொழுதும் அழுக்காக இருக்கும். இவர்கள் இரவு நேரத்திலே இஷாவுக்கு பின்னால் தக்பீர் கட்டினார்கள் என்றால் சுபகுக்குத்தான் அந்த தக்பீரை விடுகிறார்கள். பகல் முழுவதும் நோன்பு நோட்டார்கள். சல்மான் அலி அல்லாஹு தாலான் அவர்களுக்கு இதனை விளங்கிக் கொள்கிறார்கள். தக்பீர் கட்டக்கூடிய நேரத்திலே தடுத்தார்கள், இருங்கள், தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே நான் எழுப்புகிறேன், நாங்கள் இரண்டு பேருமாக தொழுவோம் என்றார்கள். தூங்கி எழுந்ததன் பின்னால் சல்மானுல் ஃபாரிசி அலி அல்லாஹு தாலான் அவர்களை தட்டி எழுப்புகிறார்கள். அதே போன்று நோன்பு நோட்க முற்படுகிறார்கள். அவர்களுக்கு அதற்கும் அவர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள், இந்த நாளும் வளமையாக நோன்பு நோப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோன்பை கடைபிடிக்கும்படி ஒரு நாள் நோன்பு நோட்பார்கள், ஒரு நாள் அவர்கள் விட்டு விடுவார்கள். இந்த நாள் நோன்பு நோட்டால் அடுத்தண்டு விட்டு விடுவார்கள். இப்படி சொன்னார்கள். நபியிடத்திலே அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முறையிடக்கூடிய நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னலி ரப்பிக அலைக ஹக்கா, அபூ தர்தாவே ரப்புக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது, வலி நப்திக அலைக ஹக்கா, உம்முடைய ஆத்மாவுக்கு உங்களுடைய உடம்புக்கு செய்ய வேண்டிய ரூஹுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, வலி அஹ்லிக அலைக ஹக்கா, உங்களுக்கு இதைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய ஹக் இருக்கிறது, எதுக்கு எந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டுமோ ஹக்கை கொடுக்க வேண்டுமோ அதனை கொடுங்கள் என்றார்கள். உடம்புக்கு கொடுக்க வேண்டும் பெரிய ஹக்கு கண்ணியமானவர்களே. தூக்கத்தை தேடக்கூடிய நேரத்திலே, உடம்பு தூக்கத்தை நாடக்கூடிய நேரத்திலே அதனை தடுக்க கூடாது. அந்த தூக்கத்துடைய ஓய்வை தேடுகிறது, ஓய்வு கொடுக்க வேண்டும். ஓய்வு கொடுக்காமல் வேறு ஒரு செயலிலே வாகனத்தை ஓட்டுவதிலே ஈடுபட்டு ஏதும் ஆபத்துக்கள் நிறைவதற்கு அது காரணமாக அமைகிறது. நபியவர்கள் இபாதத்துடைய விஷயத்திலே கூட தூக்கத்தோடு நீங்கள் அதனை செய்யக்கூடாது, நீங்கள் உங்களுடைய சிந்தனை தெளிவாக இருக்கக்கூடிய நேரத்திலேதான் இபாதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய நேரத்திலே நாங்கள் ஏன் தூக்க மயக்கத்தோடு இபாதத்துக்களை செய்யவும் கூடாது. வேறு இருக்கக்கூடிய குறிப்பாக வாகனம் ஓட்டுவது போன்ற செயல்களிலே ஈடுபடக்கூடாது. எங்களுக்கு என்று ஒரு குடும்பம் இருக்கிறது, எங்களை நாடி பிள்ளைகள் இருக்கிறார்கள், எங்களுக்கு என்று மனைவி மக்கள் இருக்கிறார்கள், எங்களோடு வாகனத்திலே வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். தூக்க மயக்கத்திலே கண்ணியமானவர்களே, எங்காவது கொண்டு போய் வாகனத்தை விட்டுவிடுவோமாக இருந்தால் சாமானியமாக இருக்கக்கூடியவர்கள், சாதாரணமானவர்கள் பரிதாபமாக உயிரை கொடுக்க வேண்டிய, கஷ்டப்பட வேண்டிய, துன்பப்பட வேண்டிய விபத்துக்கள் ஏற்பட்டதன் பின்னால் வியாபாரம் செய்ய முடியாது, வைத்தியசாலையிலே மாத கணக்கில் இருக்க வேண்டி வரும். அந்த நேரத்திலே செலவு பிரச்சனைகள் ஏற்படும். சரி, செலவை சரி செய்தாலும் அவனுடைய முதமுடைய நிலைமை மூத்து வரைக்கும் ஒரு விதத்திலே இருக்கும், வளமையாக இருப்பது போன்று இருக்காது. அதனால் கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் எமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள், தூக்கம் வரக்கூடிய நேரத்திலே கட்டாயம் ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும், பிரயாணத்தை தொடரக்கூடாது, வாகனம் ஓட்டக்கூடாது, இல்லையெனில் உள்ளொரு நபருக்கு கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரயாணத்திலே செல்லக்கூடிய நேரத்திலே துவாவை ஓதினார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லதி சக்கர லனா, இந்த வாகனத்தை எனக்கு வசமாக்கி தந்த அல்லாஹுவை நான் தூய்மைப்படுத்துகிறேன். சுப்ஹானல்லதி சக்கர லனா காலாவமா குன்னாலஹு முக்ரினீன், இதனை கட்டுப்படுத்த எனக்கு முடியாது, ஆனால் கட்டுப்பாட்டை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ ஓதியிருக்கிறார்கள். அப்படி என்றால் கண்ணியமானவர்களே, வாகனம் எப்பொழுதும் எங்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்க வேண்டும். வாகனத்துடைய கட்டுப்பாட்டிலே நாங்கள் இருக்கக்கூடாது. இன்று வெறுமனே வீதி விபத்துக்கள் ஏற்படுவதற்கு பல காரணங்கள். ஒன்று, களைப்பான நிலைமையிலே வாகனத்தை ஓட்டுவது. இரண்டாவது, அவசரம். அவசரம் என்பது கண்ணியமானவர்களே சைத்தானுக்கு சொந்தமான ஒரு குணம். அவசரம், மஸ்ஜிதிலே இமாஞ்சமா தலைவிட்டுக் கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம், சொல்லப்பட்டு இங்கே இமாஜமாத் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் கூட நீங்கள் அந்த நேரத்திலே ஓடோடி அவசரப்பட்டு இமாஞ்சமாத்தில் கூட கடந்து கொள்ளக் கூடாது. நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வக்காராக, நீங்கள் அதாவது அமைதியாக, நீங்கள் கம்பீரமாக அமைதியான முறையிலே நீங்கள் மஸ்ஜிதுக்குள் நுழையுங்கள். நுழைந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அங்கே தொழக்கூடிய அந்த தொழுகையிலே வலா துஸ்ரியூ ஃபமா அத்ரக்கும், அவசரப்பட வேண்டாம், நீங்கள் மெதுவாக வந்து அந்த தொழுகையிலே கலந்து கொள்ளுங்கள். எது உங்களுக்கு கிடைக்கப்படுகிறதோ அதனை தொழுதுவிடுங்கள், எது உங்களுக்கு தப்பி போகிறதோ அதனை பூரணப்படுத்துங்கள். அதாவது நாலு ரகாத்துடைய தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஓடி வரக்கூடாது, அமைதியாக கம்பீரமாக வர வேண்டும். இரண்டு ரகாத்துக்கள் தொழுகை முடிக்கப்பட்டிருந்தால் எழும்பி இரண்டு ரகாத்துக்களை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எதற்காக? தொழுகைக்கு வரக்கூடியவர்கள், தொழுவதற்காக வரக்கூடியவர்கள் இமான் ஜமாத்தை அடைந்து கொள்ளக்கூடிய விதத்துக்கு கூட அவசரமாக வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய நேரத்திலே வாகனத்தை அவசரமாக நாங்கள் ஓட்டி மற்றவனையும் கஷ்டத்திலே தள்ளிவிட்டு இன்னொருடைய வாகனத்துக்கும் மோதி எங்களுடைய வாகனத்தையும் உயிரையும் நாங்கள் நீக்கிக் கொள்வது, எங்களுடைய உயிரை நாங்களே போக்கிக் கொள்ளக்கூடிய நிலைமைக்கு ஆளாகிவிடக் கூடாது. இன்று அனைவர்களுக்கும், வாகனம் ஓட்டக்கூடியவர்களுக்கு சரியான அவசரம். எந்த அளவு அவசரம் என்றால், அவனுடைய உயிர் அவனை விட்டு போகக்கூடிய அளவுக்கு அவன் அவசரத்தால் செல்கிறான். இது ஷைத்தானுடைய ஒரு தன்மை. எப்பொழுதும் மனிதனிடத்திலே நிதானம் இருக்க வேண்டும், ஒரு நல்ல புனிந்துணர்வு இருக்க வேண்டும். அவன் எப்பொழுதும் நிதானமானவனாக, பொறுமையுள்ளவனாக அவன் இருக்க வேண்டும். எங்களுடைய வாகனங்கள், எங்களுடைய பிரயாணம் இன்னொருவனுக்கு ஹிதாயத்தாக மாற வேண்டும், இடம் கொடுக்க வேண்டும். வாகனங்கள் வரக்கூடிய நேரத்திலே இடம் கொடுக்க வேண்டும், அஹ்லாக்காக நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நினைப்பார்கள், இது யார், இவன் ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய விதத்திலே வாகனங்களை ஓட்ட வேண்டும். இன்று தாறுமாறாக அவசரமாக முறையற்ற விதத்திலே வாகனம் ஓட்டக்கூடியவர்கள் ஒரு முஸ்லீமாக இருப்பானோ என்று அவர்கள் நினைப்பார்கள், அப்பொழுது ஒரு முஸ்லீமாகத்தான் இருப்பான் என்ற அளவுக்கு இன்று அந்நியவர்கள் மாறியிருக்கிறார்கள். அதே போன்று கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வாகனத்திலே செல்லக்கூடியவர்கள் தனக்கு தேவையான ஆவணங்கள், லைசன்ஸ், இன்சூரன்ஸ், அதே போன்று ஹெல்மெட், இவைகளை கட்டாயம் எடுத்து செல்ல வேண்டும். எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ பேர்கள் வாகனங்களை வேகமாக ஓட்டக்கூடிய வாலிபர்கள் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வீணாக்கிவிடக் கூடாது. அதே போன்று அந்த போலீஸ் உத்தியோகத்தர்களிடத்திலே தலை சொல்கிறார்கள், நாங்கள் உண்மையான ஒரு முஸ்லீமாக இருந்தால், உண்மையான ஒரு முஸ்லிம் அவன் குறைபாடோடு வாகனத்தை எடுக்க கூடாது. பிரேக் குறைவாக இருக்கிறது, அந்த வாகனத்தை அவன் ஓட்டக்கூடாது. அவன் அதனை சரி செய்து கொள்ள வேண்டும். அவனுடைய லைசன்ஸ் அவனிடத்திலே இருக்க வேண்டும். ஹெல்மெட் இருக்க வேண்டும். இன்சூரன்ஸ் இருக்க வேண்டும். அரசாங்கம் சொல்லக்கூடிய சட்டங்களை அவன் பின்பற்ற வேண்டும். அவர் போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் எங்களை பார்த்து எங்களை நிறுத்தி வாகனத்தை செக் பண்ணக்கூடிய நேரத்திலே, கண்ணியமானவர்களே, அவர்கள் நினைக்க வேண்டும், இந்த சூரத்திலே வரக்கூடியவர்கள், தாடி வைத்திருக்கக்கூடியவர்கள், தொப்பி போட்டிருக்கக்கூடியவர்கள், முஸ்லீம் என்ற அடையாளத்திலே இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் நீளமாக சரியாக வாகனம் ஓட்டக்கூடிய நடைமுறைகளை அவர்கள் பின்பற்றி நடப்பார்கள் என்று நாங்கள், அவர்கள் எங்களை விளங்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வாகனங்களை நாங்கள் ஓட்ட வேண்டும். அழகான முன்மாதிரியான எந்த இடத்திலே வாகனத்தை முந்தக்கூடாது என்று தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்திலே முந்தக்கூடாது. ஏனெனில் அந்த இடத்திலே முந்தக்கூடிய நேரத்திலே பொது ஒரு வளைவாக வங்காக இருக்கும் இன்னொரு வாகனத்திலே மோதக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அதனை வெறுமனே போட்டு வெறுமனே அதனை கீறி வைத்திருப்பதில்லை. அவர்கள் மனிதர்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை கண்காணித்து கவனித்துத்தான் அத்தனை சட்டங்களையும் இயற்றியிருக்கிறார்கள். நாட்டு பிரஜை என்ற அமைப்பிலே நாம் வாகனத்தை சரியாக செலுத்தி நல்ல முறையிலே வாகனம் ஓட்டுவது, பிரயாணம் செய்வது இன்னொருவனுக்கு அது ஹிதாயத்தாக மாறும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன முறையிலே பிரயாணம் செய்ய சொல்லி இருக்கிறார்களோ அந்த முறையிலே பிரயாணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தது யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய முழுமையான பாதுகாப்பை நீ எங்களுக்கு தந்தது யா அல்லாஹ். செல்லக்கூடிய பிரயாணத்தை அழகான முறையிலே சென்று திரும்பக்கூடிய பாக்கியத்தை தந்தது யா அல்லாஹ். விபத்துக்கள் இருந்து நீ எங்களை பாதுகாத்தது யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய ரிவா என்று சொல்லப்படக்கூடிய திருப்பொருத்தத்தை பெற்ற கூட்டத்திலே சேர்த்தது யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தையர்களின் பாவங்களை மன்னித்தது யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தையர்கள் எவர்கள்லாம் கபராளிகளாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவருடைய கபர்களை நீ பிரகாசமாக்கி வைத்தது யா அல்லாஹ். வாக்கிர தவானான் அல்ஹம்துலில்லாஹ்.